அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 30 திங்கட்கிழமை. இந்திய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசியில் முதல் செய்தியறிக்கை, பின்னர் செய்தியரங்கில் ரஷ்யாவில் 2 அடுத்தடுத்து இருவேறு தற்கொலை குண்டு தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளது குறித்த செய்திகள். பிறகு இலங்கையின் கிழக்கே 4 பெண் பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக அவரது தந்தை கூறும் குற்றச்சாட்டுகள் குறித்த செய்திகள். இதுகுறித்து போலீஸ் பேச்சாளர் தெரிவித்த விவரங்கள். அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் காற்றாலை மின் உற்பத்தி வெகுவாக சரிந்துள்ளது குறித்த ஒரு செவி. அதைத் தொடர்ந்து ரயில் பெட்டியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 26 பேர் இறந்து போயிருக்கின்ற நிலையில் இந்தியாவில் ரயில் பெட்டிகளின் பாதுகாப்பை உயர்த்த முடியாமல் இருக்கும் நிலை குறித்து மூத்த ரயில்வே அதிகாரி அளித்த செவி.
ரயில்வேஸ்ல இந்த பணம் ப்ராப்ளமா இருக்கிறதுனால, கேஷ் ட்ராப்டா இருக்கிறதுனால மேஜர் ப்ராப்ளம்ஸ் ஆயிட்டு இருக்கு. சேஃப்டிக்கு ஆன அளவுக்கு என்னெல்லாம் ஃபயர் ப்ரூஃப் சிஸ்டம் டிடெக்ட் பண்ண முடியும், அலாம்க்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி தி ப்ராசஸ் இஸ் ஆன்.
ஆகியவையும் இன்ன பிற தகவல்களும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
ரஷ்யாவின் தென்னக நகரான வோல்கோகிராட்டில் கடந்த 2 நடந்திருக்கின்ற 2 தற்கொலை தாக்குதல்களிலும் முன்னரை போலவே ஒரே வெடிபொருட்களை உபயோகிக்கப்பட்டிருப்பதாக ரஷ்ய புலனாய்வாளர்கள் கூறுகின்றனர். இன்று காலை நெரிசல் நேரத்தில் பயணிகள் நிரம்பி வழிந்த மின்சார பேருந்தொன்று வெடித்து சிதறியதில் குறைந்தது 14 பயணிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நேற்று ஞாயிற்றுக்கிழமை மத்திய ரயில் நிலையத்தில் நடந்த தாக்குதலில் 17 பயணிகள் கொல்லப்பட்டனர். 2 தாக்குதல்களும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு பட்டவை என்று விசாரணையாளர்கள் கூறுகின்றனர். குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளுக்கு முன்னதாக நடக்கும் இந்த தாக்குதல்கள் ரஷ்யாவில் பாதுகாப்பு குறித்த கவலைகளை மேலும் அதிகரித்துள்ளன.
மோட்டார் கார் பந்தயத்தின் முன்னாள் உலக சாம்பியனான மிகேல் ஷுமேகர் ஒரு மருத்துவமனையில் உயிருக்காக போராடி வருவதாக அவருக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் கூறுகின்றார்கள்.
Que tous les traitements qui sont à l'heure actuelle recommandés sont mis en œuvre.
பிரெஞ்சு ஆல்ப்ஸ் பகுதியில் அவர் பனிச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது வழுக்கி விழுந்து ஒரு பாறையின் மீது மோதியதால் அவரது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அவரது மூளை கடும் அழுத்தத்துக்கு உள்ளாகி இருப்பதால் அவர் மருத்துவ ரீதியாக ஆழ்நிலை உறக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். நேற்று இந்த விபத்து நடைபெறும் பொழுது அவர் தலைக்கவசம் அணிந்திருந்தார். அதை அவர் அணிந்திருக்காவிட்டால் அவர் எந்த வகையில் முன்னேறுவார் என்பதை தங்களால் கணிக்க முடியாமல் இருந்திருக்கும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். இந்த விபத்து ஏற்பட்ட உடனேயே அவரது மூளைக்கு ஏற்பட்டிருந்த அழுத்தத்தை குறைக்கும் வகையில் அவசர அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது.
வங்கதேசத்தின் உச்சநீதிமன்றத்துக்கு முன்பாக ஆளும் அவாமி லீக் கட்சியினரும் எதிர்க்கட்சியினரும் பரஸ்பரம் கற்களை வீசி மோதிக்கொண்டனர். தேர்தலுக்கு முன்னதாக பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகி நடுநிலையான அரசாங்கம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் கோரி போராட்டங்களில் ஈடுபட்ட போதே இந்த மோதல் ஏற்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவி காலித ஷியா வெளியேற முடியாதபடி அவரது வீட்டு வழியில் தடைகளை ஏற்படுத்தி போலீசார் அவரை அங்கீகரிக்கப்படாத வீட்டுக்காவலில் வைத்திருக்கிறார்கள். தலைநகர் டாக்காவில் போக்குவரத்து சேவைகளை முடக்கியிருக்கின்ற போலீசார் தலைநகருடனான வெளிப்பிரதேச தொடர்புகளை துண்டித்திருக்கிறார்கள். வரும் ஞாயிறன்று நடக்க இருக்கின்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு அங்கு எதிரணியினர் பேரணி நடத்துவதை தடுக்கும் முயற்சியாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது.
ஈராக்கிய நகரான ரமாடியில் நீண்ட காலமாக சுன்னி இன போராட்டக்காரர்களால் நடத்தப்பட்ட ஒரு போராட்டத்தை கலைக்க அரச படைகள் முயன்றபொழுது அங்கு மோதல்கள் ஏற்பட்டுள்ளன. சுன்னி இனத்தைச் சேர்ந்த முஸ்லீம்கள் அங்கு ஒரு இடத்தில் உட்கார்ந்திருந்தபடி போராட்டம் ஒன்றை நீண்ட நாட்களாக நடத்தி வருகின்றார்கள். இந்த மோதல்களை அடுத்து உள்ளூர் சவக்கிடங்கு ஒன்றுக்கு 10 உடல்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக மருத்துவ வட்டாரங்கள் கூறுகின்றன. அன்பார் மாகாணத்தின் தலைநகரான ரமாடியில் போராட்டக்காரர்கள் அமைத்திருந்த கூடாரங்களை களையும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளார்கள். ரமாடியில் போராட்டம் நடைபெறும் இடம் அல் கைதாவின் தலைமையகமாக மாறியுள்ளது என்று ஷியா இன மக்களால் தலைமையேற்று நடத்தப்படும் ஈராக்கிய அரசாங்கம் கூறுகிறது.
கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் அந்தார்டிகா பனி பாறைகளிடையே சிக்கி தவித்துக் கொண்டிருந்த கப்பலில் இருந்த பெரும்பாலான பயணிகளும் சிப்பந்திகளும் சீன ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டு விட்டதாக ரஷ்யா கூறுகிறது. வானிலை சீரடைந்தால் 52 பயணிகளும் 4 சிப்பந்திகளும் விமானம் மூலம் மீள அழைத்து வரப்படுவார்கள் என்றும் ரஷ்யா தெரிவித்திருக்கிறது. பனிப்பாறைகளை உடைத்துச் செல்லக்கூடிய ஆஸ்திரேலிய கப்பலால் கூட மோசமான வானிலை காரணமாக குறித்த கப்பலை நெருங்க முடியாமல் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
இந்தியாவில் $10 மில்லியன் அளவுக்கு முதலீடு செய்ய சில்லறை வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள மிகப்பெரிய பிரிட்டிஷ் நிறுவனமான டெஸ்கோ முன்வைத்த ஒரு திட்டத்திற்கு அரசின் அனுமதி கிடைத்துள்ளது. இந்தியாவில் சில்லறை வணிகம் இன்னும் பாதுகாக்கப்பட்ட ஒரு துறையாகவே இருக்கும் நிலையில் அரசின் இந்த அனுமதி வந்துள்ளது. டாடா குழுமத்துடன் இணைந்து இந்தியாவின் பல நகரங்களில் பல்பொருள் அங்காடிகளை டெஸ்கோ அமைக்க திட்டமிட்டுள்ளது. நேரடி சில்லறை அந்நிய வர்த்தக முறையீட்டில் இந்தியா எதிர்ப்பது என்று கடந்த ஆண்டு அரசு முடிவெடுத்தது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியில் முதலில் சர்வதேச குறிப்பு. ரஷ்யாவில் அடுத்தடுத்து இரு தற்கொலை குண்டு தாக்குதல்கள் நடைபெற்றாலும் இதனால் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் பாதிக்கப்படாது என்று சர்வதேச ஒலிம்பிக் சபை அறிவித்திருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் ஜெயபிரகாஷ் நலசாமி.
ரஷ்யாவில் சோச்சி நகரில் இன்னும் சில வாரங்களில் நடக்க இருக்கின்ற விண்டர் ஒலிம்பிக், அதாவது குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளுக்கு உரிய பாதுகாப்பை ரஷ்யாவால் அளிக்க முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தெரிவித்திருக்கிறது. தென்னகரமான வோல்கோகிராட்டில் இரண்டு நாட்களில் நடந்திருக்கின்ற இரண்டு தற்கொலை தாக்குதல்களில் 30 மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்ற நிலையிலும் சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் இந்த கருத்து வந்திருக்கிறது. இன்று காலை 8 அளவில் பயணிகள் நிரம்பிய பஸ் ஒன்று வெடித்து சிதறியது. அதில் குறைந்தது 14 பேர் கொல்லப்பட்டனர். பலரின் சடலங்கள் கூரையை பேர்த்து கொண்டு வீசப்பட்டு கிடந்தன. இதே நகரத்தில் நேற்று ரயில் நிலையத்தில் நடந்த தற்கொலை தாக்குதலில் 17 பேர் கொல்லப்பட்டனர். இரண்டு தாக்குதல்களிலும் ஒரே விதமான வெடிப்பொருட்களே உபயோகிக்கப்பட்டிருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். கடலோர சுற்றுலா நகரமான சோச்சியிலும் அண்டையில் உள்ள மலேக தலங்களிலும் விண்டர் ஒலிம்பிக் அரங்குகள் தயார் நிலையில் இருக்கும் நிலையில் இந்த இரட்டை தற்கொலை தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன. குழப்பங்கள் நிறைந்த செச்சினியா மற்றும் டஜஸ்தான் குடியரசுகளுக்கு அண்டையில் உள்ள ரஷ்ய பிராந்தியத்தில் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவது என்பது ஆபத்தானது என்றுதான் எப்போதும் கூறப்பட்டு வந்தது. குழப்பங்கள் நிறைந்த இந்த குடியரசுகள் தெற்கு ரஷ்யாவிலிருந்து சுமார் 400 மைல்கள் தொலைவில் கோகசஸ் பிராந்தியத்தில் இருக்கின்றன. சோச்சி குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை சாத்தானின் விளையாட்டு என்று வர்ணித்திருந்த கோகசஸ் இஸ்லாமிய கிளர்ச்சி படை தலைவர்களில் ஒருவரான டொக்கு உமரோ அந்த விளையாட்டு விழாவை குழப்ப தங்களின் முழுமையான சக்தியையும் பயன்படுத்தப் போவதாக 6 முன்னர் எச்சரித்திருந்தார். ரஷ்ய கோகாசஸ் விவகாரங்கள் பற்றி ஆராய்ந்து வரும் மனிதுரிமை செயற்பாட்டாளர் கிரிகரி ஷ்விடோ பிபிசியிடம் பேசினார்.
I was always saying that Umarov warning is quite serious stuff.
உமரோவின் எச்சரிக்கைகளை கொஞ்சம் தீவிரமாக கணக்கில் எடுக்க வேண்டும் என்றுதான் நான் எப்போதும் கூறி வந்திருக்கின்றேன். அந்த பகுதியில் அவரது தெளிவான கட்டளையை ஏற்று செயற்பட பலர் இருக்கிறார்கள் என்று நம்புகின்றேன் என்று கூறினார் குரிகரி ஷிவடோ. 2002 நடந்த மாஸ்கோ தியேட்டர் முற்றுகை தாக்குதல், அதன் பின்னர் 2004 நடந்த பெஸ்லான் பள்ளிக்கூடம் மீதான தாக்குதலுக்கு பின்னர் அண்மை ஆண்டுகளில் ரஷ்யாவில் பெரிய பயங்கரவாத தாக்குதல்கள் நடக்கவில்லை. ஆனால் ஒரு காலத்தில் ஸ்டாலின் கிராட், அதாவது ஸ்டாலின் நகரம் என்று அழைக்கப்பட்ட இந்த வோல்கோகிராட் நகரின் முக்கியமான ரயில் நிலையத்துக்கு மேலாக நேற்று படர்ந்த அந்த புகை மண்டலத்தை காட்டுகின்ற படங்களை பார்க்கின்ற போது குளிர்கால ஒலிம்பிக்கின் பாதுகாப்பு தொடர்பில் எவருக்குமே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தத்தான் செய்யும் என்பதில் சந்தேகமில்லை.
கடுமையான ஆயுத மோதல்களை சந்தித்து வரும் சிரியா ஊடகவியலாளர்களுக்கு ஒரு கொலைக்களமாக அமைந்திருப்பதாக ஊடக சுதந்திர பாதுகாப்பு அமைப்பு ஒன்று சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதுமே ஊடகங்கள் அழுத்தங்களை சந்திப்பதாக இந்த அறிக்கை கூறியிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் மீண்டும் ஜெயபிரகாஷ் நலசாமி.
சிரியாவில் தொடர்ந்து வரும் மோதல்களும் ஈராக்கில் நடந்து வரும் மதக்குழு மோதல்களும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை ஊடகவியலாளர்களின் கொலைக்களமாக மாற்றியிருப்பதாக முன்னணி ஊடக சுதந்திர அமைப்பொன்று சுட்டிக்காட்டியிருக்கிறது. இந்த ஆண்டில் மட்டும் களத்தில் நின்று பணியாற்றிய குறைந்தது 70 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக ஊடகவியலாளர்களை பாதுகாப்பதற்கான குழு தெரிவித்திருக்கிறது. இவர்களில் 3/2 பேர் மத்திய கிழக்கில் பணியாற்றியவர்கள். சிரியாதான் ஊடகவியலாளர்களுக்கு இப்போது உயிராபத்து மிக்க இடமாக தொடர்ந்தும் நீடிக்கிறது. அங்கு இந்த ஆண்டில் மட்டும் குறைந்தது 29 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக ஊடகவியலாளர்களை பாதுகாப்பதற்கான குழுவின் துணை இயக்குநர் ராப் மஹானி BBC-டம் தெரிவித்தார்.
Syria has become very dangerous because it's extremely difficult to get into the country and journalists are having to smuggle themselves in.
சிரியாதான் மிகவும் ஆபத்தான இடம். அந்த நாட்டுக்குள் நுழைவதே மிகவும் சிரமமானது. ஊடகவியலாளர்கள் மாற்று வழிகளில் தான் அங்கு செல்ல முடியும். அதேபோல இன்னொரு ஆபத்தான நிலைமை என்னவென்றால் பெரும்பாலும் சிட்டிசன் ஜேர்னலிஸ்ட், அதாவது உள்ளூர் மக்களையே உள்ளே அனுப்பி செய்திகளை வெளிக்கொண்டு செய்கின்ற ஊடக வழிமுறையில் தான் நாங்கள் தங்கியிருக்க வேண்டியிருக்கிறது. என்றார் சிபிஜே என்ற ஊடகவியலாளர்களை பாதுகாப்பதற்கான குழுவின் துணை இயக்குநர் ரோப் மஹானி. செய்தி சேகரிக்கும் பணியாளர்கள் சாதாரண பொதுமக்கள் தான் என்பதை உணர்ந்து அவர்களின் சிவில் அந்தஸ்துக்கு மதிப்பளிக்குமாறு அரசாங்கங்களிடமும் ஆயுத குழுக்களிடமும் ஊடகவியலாளர்களை பாதுகாப்பதற்கான குழு கோரிக்கை விடுத்திருக்கிறது. அதே நேரம் ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடத்துபவர்களையும் அவர்களை கொலை செய்பவர்களையும் சட்டத்தின் முன் நிறுத்தி நீதியை நிலைநாட்ட உதவுமாறும் அந்த அமைப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதனிடையே எகிப்து தலைநகர் கெய்ரோவில் அல் ஜசீரா செய்தி நிறுவனத்துக்காக பணியாற்றி கொண்டிருந்த ஊடகவியலாளர் குழுவினர் அந்நாட்டு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அல் ஜசீரா தொலைக்காட்சி வலையமைப்பின் கெய்ரோ பணியக தலைமைச் செய்தியாளர் முகமத் ஃபாதல் ஃபௌமியும் பிபிசியின் முன்னாள் பிராந்திய செய்தியாளர் பீட்டர் கிரஸ்டியும் கைது செய்யப்பட்டுள்ளவர்களில் அடங்குகின்றனர். இருவரையும் உடனடியாக விடுவிக்குமாறு அல் ஜசீரா கோரிக்கை விடுத்திருக்கிறது. கடந்த வாரம் ஒரு பயங்கரவாத அமைப்பாக ஆட்சியாளர்களால் அறிவிக்கப்பட்ட முஸ்லீம் சகோதரத்துவ கட்சியினருடன் சட்டவிரோத சந்திப்பு நடத்தியிருப்பதாகத்தான் இவர்கள் மீது குற்றஞ்சாட்டப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சு அறிவித்திருக்கிறது.
செய்திகளை தொகுத்தளித்தவர் ஜெயபிரகாஷ் நலசாமி. அடுத்து ஒரு இலங்கை குறிப்பு. இலங்கையின் கிழக்கே 4 வயது சிறுமி ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது தொடர்பாக கடற்படையோடு சம்பந்தமுடைய ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மேலதிக விவரங்களுடன் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
திருகோணமலை மாவட்டம் குச்சவெளி பிரதேசத்தில் 4 வயது பெண் குழந்தையொன்று கடற்படை பணியாளர் ஒருவரால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளது. திரியாய் கிராமத்தில் இடம்பெற்ற இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் சமையலுக்கு கறிவேப்பிலை கேட்டு வீட்டுக்கு வந்திருந்தார் என்று குழந்தையின் பெற்றோரால் காவல்துறையில் புகார் செய்யப்பட்டுள்ளது. அந்நபர் வீட்டுக்கு வந்த வேளை மனைவி குளித்துக் கொண்டிருந்தார் என்றும் வீட்டில் 4 வயது மற்றும் 12 வயது பெண் குழந்தைகள் மட்டுமே மனைவியுடன் இருந்ததாகவும் கூறுகின்றார் குழந்தையின் தந்தை.
கருவப்புள்ளைய கையில எடுத்துக்கொண்டு 4 வயது பிள்ளைய மடியில இருத்தி துட்புறம் செய்யறத நேரடியாக அந்த 12 வயது பிள்ளை நேரடியாக கண்டிருக்குது. கண்டு அம்மா தாயிட்ட சொல்லி இருக்குது, இப்படி அம்மா எங்களோட தங்கச்சிக்கு இந்த நேவிக்காரன் செய்யறான். அம்மாக்காரு உடனே அவனை கதவை சாட்டுங்க, அவனை பிடிப்போம் சொல்லி அவர் வேலியை உழைச்சி கொண்டு முகாமுக்கு ஓடி விட்டார். அந்த நேரத்துல நான் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தேன். பின்ன மனைவி தொலைபேசி தொடர்பு கொண்டிருந்தேன். நேவி சிப்பாய் இப்படி துட்புறையில செய்து கொண்டார். உடனே வாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு சொன்னேன். உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி எனது மகள் தற்போது திருவோணமலை வைத்தியசாலையில் வைத்திய பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்
என்றும் தெரிவித்த அவர் குறித்த நபரை சீருடையிலும் சிவிலுடையிலும் தான் கண்டுள்ளதாகவும் இங்கு குறிப்பிடுகின்றார்.
ஒரு வருஷ காலமாக இந்த கடற்படை சிப்பாய் இந்த முகாமில் இருப்பதையும் கடைகளுக்கு சாமான் வாங்கி வர்றதையும் தண்ணி பவுசர்ல போறதையும் நாங்கள் நேரடியா நாங்க கண்டன. நேற்று வந்து இந்த சுற்றுப்புறத்தை செய்தவரும் இந்த கடற்படை சிப்பாய் தான்.
இந்த சம்பவம் தொடர்பாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதை காவல்துறையின் ஊடக பேச்சாளரான அஜித் ரோஹன உறுதிப்படுத்தினார். கடற்படை முகாமில் இந்நபர் சமையல்காரராக பணியாற்றுகின்றார். கைது செய்யப்பட்ட இந்நபர் திருகோணமலை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு எதிர்வரும் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வைத்திய பரிசோதனை அறிக்கை கிடைத்த பின்னர் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் காவல்துறையின் ஊடக பேச்சாளரான அஜித் ரோஹன.
செய்திகளை தந்தவர் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
bbctamil.com என்ற முகவரி மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம்.
அடுத்து இந்திய கண்ணோட்டம். சனிக்கிழமையன்று ஆந்திர மாநிலத்தில் ஒரு ரயில் தீப்பிடித்திருந்ததில் குறைந்தது 26 பேர் கொல்லப்பட்டது குறித்து ஏற்கனவே தமிழ்நோசியில் பார்த்தோம். இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது கண்டறியப்பட்டு விட்டதா என்று பெங்களூர் ரயில்வே மண்டல துணை மண்டல மேலாளர் சுனந்தா அருளிடம் கேட்டேன்.
இல்லைங்க, கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேஃப்டி என்கொயரி பண்ணிட்டு இருக்காரு. என்கொயரி 2 நாள்ல முடிஞ்சிடும், அதுல தெரிய வரும் என்ன எக்ஸாக்ட் ரீசன். ஏதோ ஷார்ட் சர்க்கியூட்டா, இல்லைனா சம்படி வாஸ் கேரிங் இன்ஃபிளேமபிள் மெட்டீரியல் ஏதாவது இருந்ததா, வேற ஏதாவது பிரச்சனையா, அது நாளைக்கு நாளைக்கு கம்ப்ளீட் என்கொயரி நடக்க போறது அதுலதான் தெரியும். ஏற்கனவே எல்லா சாம்பிள்ஸும் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிருக்காங்க.
ரயில் பாதுகாப்பு தொடர்பாக விரிவாக ஆராய்ந்த அனில் கக்கோட்கர் தலைமையிலான அந்த குழுவானது ICF இருந்து தயாரிக்கப்படுகின்ற பெட்டிகளில் தீப்பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சில ஆண்டுகள் முன்பே சுட்டிக்காட்டியது.
அப்படி இருந்தும் ரயில்வே அந்த அறிக்கையை முழுமையாக அமல்படுத்தவில்லை, பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்ற ஒரு விமர்சனம் சிலரால் வைக்கப்படுகிறது. இந்த சம்பந்தப்பட்ட ரயிலில் ICF பெட்டிகள் பயன்படுத்தப்பட்டனவா, பாதுகாப்புக்கு அது ஒரு குறைபாடா?
இல்ல, இதுல பாதுகாப்புக்கு மேக்சிமம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இருந்திருக்கு. பட் இன்னும் ஃபயர் ப்ரூஃப் ஃபயர் அலாம் சிஸ்டம்கெல்லாம் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரயில்வேஸ்ல இந்த பணம் ப்ராப்ளமா இருக்கிறதுனால, கேஷ் ட்ராப்டா இருக்கிறதுனால மேஜர் ப்ராப்ளம்ஸ் ஆயிட்டு இருக்கு. சேஃப்டிக்கு ஆன அளவுக்கு என்னெல்லாம் ஃபயர் ப்ரூஃப் சிஸ்டம் டிடெக்ட் பண்ண முடியும், அலாம்க்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி தி ப்ராசஸ் இஸ் ஆன்.
ஆனா இந்தியன் ரயில்வேல வந்து அடிக்கடி இது நடக்கிற மாதிரி இருக்குல்ல, ரயில் தீ விபத்துகள் அதிக அளவு நடக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது.
இல்லைங்க, ஆக்சுவலா இப்ப இந்த ஒரு கோச் நடந்தது, இந்த கோச் 1997 மேக்ஸ் மேனுஃபேக்சர், இதுல இந்த ஏதோ ஸ்மோக் அந்த ஃபயர் ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் எல்லாம் வச்சிருந்திருக்காங்க. பட் இது எதனால நடந்தது, ஏதாவது மத்த இப்ப பாசஞ்சர்ஸும் என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் அந்த தோ ஸ்மோக்கிங் அலவுட் இல்லைன்னாலும் அந்த டாய்லெட் பகுதியில போய் அங்க ஸ்மோக் பண்றாங்க. மத்தபடி இந்த தீபாவளி மத்த ஃபெஸ்டிவல் சீசன்ல பட்டாசு இந்த வெடிப்பெல்லாம் கேரி பண்றதுக்கு நாங்க எவ்வளவோ இது பண்ணாலும் அவங்க அதை அட்வைஸ் கொடுத்தாலும் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் கூடுமான ஸ்னிஃபர் டாக்ஸ் வச்சு செக் பண்ணிட்டு இருக்கோம் ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி, அந்தந்த கன்சர்ன் ஸ்டேஷன்ஸ்ல போர்டிங் ஸ்டேஷன்ல பண்றோம். பட் நடு நடுவில் நாங்கள் செக் பண்றதுக்கு அது வசதி வாய்ப்புகள் இல்லை, ஏன்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நிற்கும், பேசஞ்சர்ஸ் ஒத்துழைப்பும் இல்லை. இது எதனால நடந்ததுன்றது ஆஸ் ஆஃப் நவ் நாங்கள் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருக்கோம்.
ஆனால் அதே நேரத்தில் ஒரு பஞ்சு தீப்பிடிக்கிற மாதிரி குபுகுபுன்னு தீப்பிடிச்சு எறியுது ரயில் பெட்டிகள், அந்த பேசிக் டிசைன்ல சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை நீங்க அட்ரஸ் பண்ணலங்கிறது தானே உங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டா இருக்கு?
அந்த குற்றச்சாட்டு இப்ப அந்த குஷன்ஸ் கர்டன்ஸ் எல்லாம் அன்ஃபிளேமபிள் கேஜ் அந்த இதெல்லாம் அது கேட்ச் ஃபயர். இந்த விபத்து நடந்தப்போ ஒரு அரை மணி நேரத்து வரைக்கும் ஸ்மோக் தான் வந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் தீ பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் ரயில்வே ஸ்டாஃப் எல்லாம் அலர்ட்டா இருந்ததுனால பக்கத்து கோச்சுக்கு எல்லாம் பரவல. என்ன ஆயிருக்குன்னா, இது 3:07-3:10 ஸ்மோக் டிடெக்ட் ஆன உடனே யாரோ ஒருத்தர் உடனே ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிருக்காங்க, செயின் இழுத்து. அதுக்கப்புறம் அந்த புகை வரதை பார்த்து நிறைய பேசஞ்சர்ஸ் வெளியில சைட்ல குளிச்சிருக்காங்க. பட் என்ன ஆயிருக்குன்னா, அந்த இருட்டுல எந்த பக்கம் போறது என்ன பண்றது கதவு திறக்குது அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆயிருக்கு. அண்ட் மீன் டைம் ரெண்டு பேசஞ்சர்ஸ் பாத்ரூம் கதவையும் உடைச்சு நிறைய பேரை குதிக்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் அண்டர் கவர் ஆஃப் டார்க்னஸ் நடந்திருக்கு.
ஆனா ஓவரால ரயில் கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபயர் ப்ரூஃபா இல்ல, அந்த ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்குன்ற அந்த விமர்சனத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அது ரயில்வே என்ன பண்ணுது அதை பத்தி?
இப்ப இந்த கமிஷன் ஆஃப் சேஃப்டி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் ரயில்வே போர்டு டைரக்டரேட் மேல் கொண்டு இன்னென்ன ஃபயர் ரிட்டார்டன்ட் எப்படி இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு கூடுமானவரை நாங்க இது பண்றதுக்காக முயற்சி பண்ணுவோம். அது ரயில்வே போர்டுல முடிவு எடுப்பாங்க. அண்ட் பாசஞ்சர் சேஃப்டி இஸ் அட்மோஸ்ட் கன்சர்ன், அதுக்கு வேண்டியது ரயில்வே போர்டுல ஆக்ஷன் எடுப்பாங்க.
இந்திய ரயில்வேயின் துணை மண்டல மேலாளர் சுனந்தா அருள். இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி பாதையில் பயணிக்க தேர்தல் முடிந்த பிறகு நிலையான அரசு அமைவது அவசியம் என்று இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னர் தனது அறிக்கையில் கூறியிருக்கின்றார். மேலதிக விவரங்களுடன் டெல்லியில் இருக்கும் பண்பலை நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சங்கீதா ராஜன்.
இந்திய பொருளாதாரம் சீராக வளர்ச்சி பாதையில் செல்வதற்கு எதிர்வரும் 2014 மக்களவை தேர்தலிற்கு பிறகு நிலையான அரசு அமைய வேண்டும் என்று மத்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் ரகுராம் ராஜன் தெரிவித்துள்ளார். கடந்த சில ஆண்டுகளாகவே பொருளாதார துறையில் அதிலும் குறிப்பாக அந்நிய முதலீடுகளை பெறுவதற்காக பல கடினமான முடிவுகளை எடுக்க இந்திய அரசு தயக்கம் காட்டி வந்தது. அரசியல் சூழல் காரணமாக எரிபொருள் மானியத்தை குறைக்க மத்திய அரசால் முடியவில்லை. தேர்தல்கள் நடக்க 4 உள்ள நிலையில் முக்கியமான பொருளாதார முடிவுகள் இந்த காலப்பகுதியில் எடுக்கப்படும் வாய்ப்பு குறைவாகவே இருப்பதாக நோக்கர்கள் கூறுகின்றனர். அதே நேரம் தேர்தலுக்கு பிறகு யாரும் பெரும்பான்மை கிடைக்காத ஒரு இழுபறியான நிலை தோன்றினால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேலும் பாதிப்புகளுக்கு உள்ளாகும் என்று கவலைகள் பல மட்டத்தில் இருக்கின்றன. அந்த அச்சங்களே இன்றைய ரிசர்வ் வங்கியின் அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளன. மத்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட நிதி நிலைமை குறித்த தனது அறிக்கையில் இதை தெரிவித்த வங்கியின் கவர்னர் ரகுராம் ராஜன், கடந்த 6 காலங்களில் வங்கி வர்த்தக முறைகள் தொடர்பான பிரச்சனைகள் அதிகரித்து வருவதாகவும், எனினும் அதனால் தற்போது எந்த அபாயமும் இல்லை என்றும் கூறியுள்ளார். இந்த வாரத்தின் பிற்பகுதியிலிருந்து அமெரிக்கா சந்தைகளில் பணத்தை செலுத்தும் தனது ஊக்க நடவடிக்கைகளை குறைத்தாலும் அது இந்தியாவின் உள்ளூர் சந்தைகளின் மீது எந்த பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது என்றும், அதை சந்திக்க இந்தியா தயாராக உள்ளதாகவும் மத்திய ரிசர்வ் வங்கி அந்த அறிக்கையில் அறிவித்துள்ளது.
தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக காற்றாலை மின் உற்பத்தி கடுமையாக சிறந்திருக்கிறது. இதன் காரணமாக மின்வெட்டின் நேரம் அதிகரித்திருக்கிறது. இந்த நிலைக்கான காரணம் குறித்து இந்திய காற்றாலை மின் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் கஸ்தூரி ரங்கன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
தமிழ்நாட்டில் காற்றாலைகள் இயங்குறதே தென்மேற்கு பருவகாற்று காலத்துல தான். தென்மேற்கு பருவகாற்று காலம்ங்கிறது மே மாசத்துல ஆரம்பிச்சு அக்டோபர் பாதி வரைக்கும் இருக்கும். மறுபடியும் வடகிழக்கு பருவகாற்று இந்த மாதிரி டிசம்பர் மாசத்துல ஆரம்பிச்சு ஒரு மார்ச் மாசம் வரைக்கும் வரும். தென்மேற்கு பருவகாற்று நல்ல வேகமா வீசக்கூடிய காற்றானதுனால அந்த பீரியட்ல நிறைய விண்ட் பவர் ஜெனரேட் ஆகும். இந்த வடகிழக்கு பருவகாற்று காலத்துல காற்றின் வேகம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் அளவே மின்சாரம் உற்பத்தி ஆகும், அதுவும் தொடர்ச்சியா இருக்காது. போன வாரத்துல 1700 மெகாவாட் எல்லாம் ஜெனரேட் ஆச்சு, நேற்றெல்லாம் 300 மெகாவாட் தான் இருக்கு, இன்னைக்கும் அந்த அளவுக்கு தான் இருக்கும்.
மழையை கணிப்பது போல காற்றின் வேகத்தையும் அதன் போக்கையும் கணிக்கக்கூடிய பொறிமுறைகள் இந்தியாவில் இருக்கிறதா?
அந்த பொறிமுறைகள் எல்லாம் பெரிய அளவுல இந்தியாவுக்கு இன்னும் வரலைங்க. டே ஹெட் ஃபோர்காஸ்டிங் வேணும்னு இவங்க கேட்டாலும் கூட எங்களால கொடுக்க முடியறதில்ல. அதனால ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு ரினியூபிள் எனர்ஜி மானிட்டரிங் சென்டர் அப்படின்னு ஒன்று வச்சு அவங்களே அதை கணிச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட உதவியும் கேட்டிருக்காங்க. மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஆர்இஎம்சி இயங்க ஆரம்பிக்கும், அவங்க டே ஹெட் ஃபோர்காஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க.
ரினியூபிள் எனர்ஜியை பற்றி வைக்கப்படுகின்ற மிக முக்கியமான விமர்சனம் என்னென்னா, இதில் ஒரு குவாலிட்டி பவர் கிடைக்காது, அதாவது 24 மணி நேரமும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாது, அதனால் இதை நம்பி ஒரு ஹெவி இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த காற்றாலை மின்சார தொழிற்சாலையுடைய செயல்பாடுகளை பார்த்தோம்னாக்க அந்த விமர்சனம் சரின்னு தானே தோணுது. ஆகவே இந்த நிலையில் காற்றாலை மின்சார தொழிற்சாலையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க?
ஒன்று நீங்கள் கவனிக்கணும், நவம்பர் 4 டென்மார்க்ல 122% காற்றாலை மின்சாரம் உற்பத்தி ஆயிருக்கு. காற்று வருஷம் முழுக்க ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல, ஆனா எந்த ஒரு யூனிட் ஆஃப் எனர்ஜியையும் அங்க வீணாக்கிறது இல்ல. ஒரு கிரிட்ல பல விதமான மின்சார உற்பத்தி இருக்கு, பாக்கி இருக்கிற மின்சாரத்துல எல்லாம் பொல்யூஷன் நிறைய இருக்கு. அதனால எதிர்காலத்துல எல்லா மின்சாரமும் காற்று நீர் சூரிய வெளிச்சத்துல இருந்து தான் வரப்போகுது, அது நிச்சயம். ஆனா அதை எப்படி ஜுடிஷியஸா மிக்ஸ் பண்ணி டேக்கப்பே இல்லாம மக்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது தனி கலை, அது லோட் டெஸ்பாச் சென்டர் செய்ய வேணும். சிறப்பா செய்யறாங்க யூரோப்ல, தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் அதை கத்துக்கத்தான் வேணும்.
இந்திய காற்றாலை மின் உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் கஸ்தூரிரங்கன் அளித்த செவியை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இனி விளையாட்டரங்கம், தயாரித்து வழங்குபவர் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டரங்கத்தில் முதலாவதாக, தற்பொழுது மருத்துவமனையில் உள்ள முன்னாள் உலக மோட்டார் கார் பந்தய சாம்பியன் மைக்கேல் ஷூமேக்கரின் சிறப்புகள் குறித்த ஒரு பார்வையும், பின்னர் கிரிக்கெட் செய்திகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. மைக்கேல் ஷூமேக்கர் 7 முறை Formula 1 மோட்டார் கார் பந்தயத்தில் உலகப்பட்டத்தை வென்றவர். வேகத்தை விவேகத்துடன் கையாள முடியும் என்று உலகுக்கு காட்டியவர். ஆனால் இப்பொழுது உலக அளவில் ஜெர்மனியைச் சேர்ந்த அந்த 44 வயதான வீரர் நலமுடன் வீடு திரும்ப வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை இடம்பெற்று வருகின்றது. காரணம், நேற்று காலை அவர் பிரெஞ்சு மலை சிகரம் ஒன்றில் தனது மகனுடன் பனிச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது வழுக்கி வேகமாக விழுந்ததில் ஒரு பாறையின் மீது மோதியதால் பலத்த காயங்களுக்கு உள்ளாகி இப்பொழுது உயிருக்கு ஆபத்தான நிலையில் பிரான்சின் கிளென்ரோபிளில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். அவர் பனிச்சறுக்கலில் ஈடுபட்டிருந்த பொழுது தலைக்கவசம் அணிந்திருந்தாலும் கடுமையான காயத்திலிருந்து தப்பிக்க முடியவில்லை. அவரது உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளது என்று மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். ஷூமேக்கர் தனது 19 ஆண்டு கால மோட்டார் கார் பந்தய வாழ்க்கையில் 91 வெற்றிகளை பெற்றுள்ளார். வேகத்தை ஒரு பொருட்டாகவே கருதாமல் அவர் போட்டிகளில் கார் ஓட்டியதை கண்டு அதிசயிக்காதவர்கள் இல்லை. அவரை பல போட்டிகளில் பார்த்துள்ள அகமது ரஷ்மியிடம் அவரது திறமைகள் குறித்து கேட்டேன். அகமது ரஷ்மி சர்வதேச மோட்டார் கார் பந்தய சம்மேளனத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செய்தியாளர்.
1994 மைக்கேல் ஷூமேக்கர் கூர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். அதுதான் அவருடைய முதல் உலக டைட்டில் வின் பண்ண வருஷம். அது முதல் ரேஸ்ல இருந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. ஈவன் தோ ரிட்டர்ன்ஸ் இருக்கும் போது கூட வின்னிங் த ரேசஸ். அவருக்கு பயம் தெரியல.
1994 முதல் அவருடைய மேஜர் சாம்பியன்ஷிப்ல அப்ப ஆயர்டன் செனாவும் இருந்தார், பிரேசில சேர்ந்தவர். அந்த ரெண்டு பேருடைய டிரைவிங் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஷுமாக்கர்னுடைய தனித்தன்மை என்ன?
ஷுமாக்கர் வந்து ரொம்பவும் ஒரு ஃபோக்கஸ்டான ஆள், ரொம்பவும் கவனம் செலுத்துவார் அந்த ரேசிங்ல. அது மாதிரி தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு. அட்டன் சென்னா இயற்கையான ஒரு திறமை உள்ளவர். அவர் வந்து கொஞ்சம் ஆன்மீகவாதி கூட, கொஞ்சம் ஒரு ஸ்பிரிச்சுவலாக திங்க் பண்ணுவார். ஷுமாக்கர் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்ட், ரொம்ப வந்து அவர் பண்றதுல முழுமையான இது டெடிக்கேஷன் காமிப்பார். ரொம்ப ஒரு ராபர்ட் மாதிரி சொல்லுவாங்க அவரை. அவர் வேலையில அவர் பக்காவா இருப்பாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. வேற விஷயத்துல ஹி ஒன் டைவர்ட். அதான் ஷுமாக்கர் உடைய ஒரு தனிப்பட்ட குவாலிட்டி கம்பேர்ட் டு அட்டன் சென்னா. பட் அவங்க ரெண்டு பேருக்கும் சிமிலாரிட்டி என்னன்னா வந்து பல ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடியவர்கள்.
இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டே வந்து பெரிய ஆபத்துக்கள் நிறைந்ததுதான். அதை ஷூமேக்கர் எப்படி கையாண்டார்?
160 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறது வந்து ஒரு பெரிய விஷயம். 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒரு டேர்னிங் பண்றது, காரை மற்ற காருக்களை ஓவர்டேக் பண்றது எல்லாமே ஒரு டேஞ்சரஸான விஷயம் தான். அது ஃபார்முலா 1 என்பது வந்து வெரி ஃபாஸ்ட் கார், ரொம்பவும் வேகமான கார் அது. ஸோ அந்த திறமை வந்து உலகத்திலேயே ரொம்ப சிறந்தவர்கள் தான் வந்து ஃபார்முலா 1 ஆக முடியும். அதுல சிலர் தான் வந்து வேர்ல்ட் சாம்பியன் ஆக முடியும். ஷுமேக்கர் நான் பார்த்த வரைக்கும் அவர் கான்சென்ட்ரேஷன் வந்து ரொம்ப பக்காவா இருக்கும். அவருடைய கியரிங் பர்டிகுலர் லைன் ஒவ்வொரு லேப்பும் ரொம்ப பக்காவா இருக்கும்.
1994-95 அந்த ரெண்டு வருஷத்துலயும் பெனிட்டன் டீம்ல இருந்து உலகப்பட்டத்தை ஜெயிச்சாரு. 96 ஃபெராரிக்கு போயிடுறாரு. எதுக்காக 96 ஒரு ஃபெராரி ஷிஃப்ட் பண்றாரு?
பெனிட்டன் ரெண்டு வருஷம் நல்ல ஒரு ஃபார்ம் வந்துச்சு, அந்த டீமுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் இருந்துச்சு. ஸோ ரெண்டு வருஷம் அவங்க வின் பண்ண உடனே 3 வருஷம் அந்த டீமுடைய பெர்ஃபார்மன்ஸ் கம்மி ஆகும்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. ரூல்ஸ் மாறுது, அதுல என்ஜினியர் வந்து மாறுறாரு, ராஸ் பிரான் மாறுறான்னு தெரிஞ்ச உடனே அவரும் வந்து கூட ஃபெராரிக்கு போயிட்டாரு. ஹி வாண்டட் அனதர் சேலஞ்ச். பெனிட்டன் ரெண்டு வின் பண்ணி அதே இதுல ஓட்டி நாலு வின் பண்றதோட இன்னொரு டீம்ல போய் சேர்ந்து புதிய ஒரு சாதனை படைப்பதில் அவருக்கு மிகவும் ஆர்வம் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா வெட்டல் பாத்தீங்கன்னா ஒரே டீம்ல 4 வருஷம் வின் பண்ணிட்டாரு. பட் ஷுமாக்கர் வந்து புதுசா மேட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு புதிய சாதனை படைக்கணும் சொல்லிட்டு அவரு ஃபெராரி போனாரு. ஃபெராரி அப்ப அந்த நேரத்துல ரொம்பவும் கடினமான நிலையில இருந்தாங்க. அவங்க பல வருஷமாக வந்து உலகக்கோப்பையை வின் பண்ணவே இல்லை. அவர்களுக்கு ஷுமாக்கர் கொஞ்சம் உதவி தேவைப்படுது. ஷுமாக்கரும் அதை வந்து பயன்படுத்திட்டு
ஃபெராரியில கொஞ்ச காலம் இருந்துட்டு பின்னால வந்து மெர்சிடஸ் டீமுக்கு போயிடுறாரு. அப்படி வந்து ஒரு அணியிலிருந்து இன்னொரு அணிக்கு மாறும் பொழுது அந்த மாற்றத்தை வந்து உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு அதை புரிந்து கொண்டு எப்படி அவரால் தொடர்ந்து அந்த வெற்றி பாதையில போக முடிஞ்சது? அந்த அடாப்டபிலிட்டிக்கு
என்ன காரணம்னா அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்துச்சு. எந்த வண்டி கொடுத்தாலும் பெஸ்ட், அதுதான் அவருடைய சிறந்த தன்மை. அது அவருக்கு மெயின் சப்போர்ட் ஆனது வந்து ராஸ் பிரான் என்ற அவருடைய சீஃப் என்ஜினியர். அவர் வந்து ஃபெராரிக்கு போனதுனால இவரும் கூட போனாரு. 1 வருஷம் கழிச்சு வந்தார் ராஸ் பிரான். முதல் வருஷம் ராஸ் பிரான் இல்ல, இவர் முதல் ஃபெராரிக்கு போயிட்டாரு. அதே மாதிரி மெர்சிடிஸ்ல ராஸ் பிரான் போனதுனால அவருக்கு அது அங்கேயே போயிட்டாரு. ஒரு டீம் வந்து இன்னொரு டீம் போறது வந்து சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அது. ஏன்னா கார் வேற மாதிரி இருக்கும், ஒவ்வொரு காரும் அதோட ஹேண்டிலிங் வேற மாதிரி இருக்கும், அதோட கேரக்டர்ஸ் வேற மாதிரி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணணும். இவர் வந்து ஃபெராரியில போய் உடனே சக்சஸ்ஃபுல் ஆகல. ஏன்னா ஃபெராரி வந்து ரொம்ப நினைவடைந்த நிலையில இருக்கும்போது இவர் தான் டெவலப் பண்ணி கொண்டு வந்தார். 4 வருஷம் அவர் வின் பண்ணல, 5வது வருஷம் தான் அவர் வந்து அந்த சாம்பியன்ஷிப் வின் பண்ணார். ஸோ 4 வருஷம் அந்த காரை வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வெற்றி பெறக்கூடிய காராக மாற்றி அந்த என்ஜினியர் கூட சேர்ந்து ராஸ் பிரான் கூட சேர்ந்து அந்த காரை வந்து 5 ஆண்டுகள் கண்டினியூஸாக உலக கோப்பையை வின் பண்ண வேர்ல்ட் டைட்டில் வின் பண்ற அளவுக்கு அவர்கள் மாற்றி சாதனை படைத்தார்கள். அது பெரிய ஃபெராரிக்கு பெரிய ஒரு சாதனை. 60 வருஷம் வரலாற்றில் அது ஒரு பெரிய சாதனை. மைக்கேல் ஷூமாக்கர் வந்து ஃபெராரிக்கு ஒரு பெரிய ஒரு பலத்தை கொடுத்தார். மெர்சிடிஸ்ல வந்து வந்த போது அவர் டயர் சிஸ்டம் மாறிடுச்சு. ஃபெராரில ஓட்டும் போது டயர்ஸ் வேற, மெர்சிடிஸ்ல ஓட்டும் போது ஒரு டயர்ஸ் வேற. ஸோ அதனால டயர்ஸ் கேட்ட மாதிரி அவர் காரை வடிவமைப்பதில் கொஞ்சம் கஷ்டம் இருந்தது. அதனால அவரால் வின் பண்ண முடியல.
சர்வதேச மோட்டார் கார் பந்தய சம்மேளனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட செய்தியாளர் அகமது ரஷ்மி. அடுத்து கிரிக்கெட் செய்தி ஒன்று. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்தியா தோல்வியடைந்துள்ளது. டர்பனில் இன்று முடிவடைந்த 2வது டெஸ்ட் போட்டியில் இந்தியா 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்து தொடரையும் இழந்தது. தென்னாப்பிரிக்க வீரர் ஜாக் கெல்லிஸ் விளையாடிய கடைசி டெஸ்ட் போட்டி இது. இதில் அவர் அபாரமாக ஆடி சதம் அடித்தது இந்த போட்டியின் சிறப்பம்சமாகும். போட்டியின் கடைசி நாளான இன்று வீசப்பட்ட முதல் பந்திலேயே விராட் கோலி ஆட்டமிழக்க, அதன் பிறகு இந்திய அணி தொடர்ச்சியாக விக்கெட்டுகளை இழக்க அதிலிருந்து மீள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. இளம் வீரரான ரஹானே மற்றும் உறுதியாக நின்று ஆடி 96 ஓட்டங்களை எடுத்தாலும் இந்திய அணியின் தோல்வியை தடுத்து நிறுத்த முடியவில்லை.
இனி தலைப்புச் செய்திகள்.
ரஷ்யாவின் தென்னக நகரான வோல்வோகிராடில் கடந்த 2 நாட்களில் நடந்துள்ள 2 தற்கொலை தாக்குதல்களிலும் முன்னரைப் போலவே ஒரே வெடிப்பொருட்களே உபயோகிக்கப்பட்டிருப்பதாக ரஷ்ய புலனாய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இந்தியாவில் 10 மில்லியன் டாலர்கள் அளவுக்கு முதலீடு செய்ய சில்லறை வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள மிகப்பெரிய பிரிட்டிஷ் நிறுவனமான டெஸ்கோ முன்வைத்த ஒரு திட்டத்திற்கு அரசின் அனுமதி கிடைத்துள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.